ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரப்ரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்ர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்ர ஏவ ஏகோ மந்திரஹ தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸ்ரீமத் பாகவத சாரத்தின் 5வது ஸ்கந்தத்தில் 79வது அத்தியாயம், பாரத வருஷத்தின் தோற்றமும் ஆத்ம ஞானி பரத முனியும். ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்றுக்கொண்ட ரிஷபதேவரின் மகன் பரதன் பஞ்சஜனி எனப்பட்ட விஸ்வரூபனின் மகளை மணந்து அவளிடம் 5 புத்திரர்களை பெற்றான். அவர்கள் சுமதி, ராஷ்டிரபிருத், சுதர்சனன், ஆவரணன், தூம்ரகேது எனப்பட்டனர். ஐவரும் தந்தைக்கு நிகரானவர்களாக இருந்தனர். முன்பு அஜனாபம் என்று அழைக்கப்பட்ட இந்த வருஷம் பரத மன்னனது காலம் தொடங்கி பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. பரத மன்னன் தன்னுடைய பாட்டனார் தந்தை போன்றே அறநெறியில் நிலைத்தவனாய் மக்களை பாதுகாத்து வந்தான். குடிமக்களும் அவரவர் தமக்குரிய தர்மத்தை முறைப்படி பின்பற்றி வந்தனர். இப்படி நெறி தவறாமல் ஆண்டு வந்த பரத மன்னன் தனக்கென ஒருவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானுடைய திருவுள்ள உகப்புக்கு ஏற்றபடியே நடந்து வந்தான். பரிசுத்தமாயிருந்த பரத மன்னனின் ஹிருதயத்தில் வாசம் செய்த பகவானிடம் அவனுக்கு பக்தி வளரலாயிற்று. பல்லாண்டுகள் சீரும் சிறப்புமாக நாட்டை ஆண்டு பிறகு புத்திரர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு கண்டகி நதிக்கரையில் உள்ள புலகர் மகரிஷியின் ஆசிரமம் சென்று தியானத்தை மேற்கொண்டான். அங்கு சக்கர நதிக்கு அருகில் தனியாக ஆசிரமம் ஒன்றை அமைத்துக் கொண்டு புலன்களை அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி ஸ்ரீஹரியை ஆராதித்து வந்தான். நாளடைவில் பக்தி படிப்படியாக வளர மனம் கரைந்து கண்ணீர் மல்கி மெய்சிலிர்க்க பகவத் அனுபவத்தில் இழுந்து ஆராதனத்தையும் மறந்து பக்தி யோகத்தில் திளைத்து வந்தான். இதற்கிடையில் ஒரு நாள் நதியில் ஸ்நானம் செய்து தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு பிரணவ ஜபத்தில் ஈடுபட்டிருந்தான். அச்சமயம் கருவுற்றிருந்த ஒரு பெண் மான் தனிமையில் வந்து அந்நதி நீரை அருந்தி கொண்டிருந்தது. அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு சிங்கத்தின் கர்ஜனை கேட்க நீர் அருந்திக் கொண்டிருந்த அந்த மான் மருண்டு விழித்து கொண்டே நதியின் மறுகரைக்கு துள்ளி தாவிற்று. பயந்து நடுங்கிக் கொண்டு தாவியதால் அதன் கருவானது நழுவி நீரில் விழுந்தது. மான் சிசுவாக வேகமாக பாய்ந்ததால் தளர்ச்சியுற்று தாய் மான் பாறை நடுவே விழுந்து இறந்து விட்டது. தாயை இழந்த அந்த மான்குட்டியை ஆற்றின் நீர் அடித்துச் சென்றது. அதை கண்ட பரத முனிவர் கருணையுள்ளம் கொண்டு ஆற்றில் இறங்கி அந்த மான்குட்டியை தூக்கி அணைத்தவாறு கரையேறினார். தாயில்லாத சேயிடம் மிகுந்த பிரீத்தி ஏற்பட்டு அல்லும் பகலும் அதன் தேவைகளை பூர்த்தி செய்து வந்தார் பரத முனிவர். வேறு கதி இல்லாமல் இருக்கும் இந்த ஜீவனை, மான்குட்டியை காக்க வேண்டியது பெரியோருக்கு அழகன்றோ என்று நினைத்து பரத முனிவர் எண்ணமெல்லாம் எப்பொழுதும் அதனிடமே நிலைத்து நின்றதால் தம்முடைய ஆச்சார அனுஷ்டானங்களையும் பகவத் ஆராதனங்களையும் தியானங்களையும் அடியோடு மறந்துவிட்டார். தவ வாழ்க்கை குன்றியது. உடல் தளர்ந்து மரண காலம் வந்தபோதும் அம்மானின் நினைவாகவே உயிர் துறந்தார். எம் எம் வாபி ஸ்மரண் பாவம் யஜத்யந்தே களேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதக என்று ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உபதேசித்தபடியே பரத முனிவர் அடுத்த பிறவியில் ஒரு மானாகவே பிறந்தார். ஆயினும் பகவத் கடாட்சத்தினால் அந்த மானுக்கு பூர்வ ஜென்ம நினைவு இருந்தது. மான்குட்டியின் மீது வைத்த அதீதமான ஆசா பாசத்தால் தான் மறுஜென்மம் எடுக்க நேர்ந்தது என்று மிகவும் வருந்தினார். அந்த மான், அதாவது பரத முனிவர், தான் பிறந்த மலைப்பிரதேசத்தை விட்டு புலகர் ஆசிரமத்திற்கு அருகே சென்று தனிமையாக சாத்வீகமாக அங்கிருந்த புல், இலை, கொடி முதலியவற்றை தின்று மான் உடலை நீக்குவதற்குரிய வேலையை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. முடிவில் ஒரு நாள் கண்டகி நதியின் நடுவில் அது சென்று கொண்டிருக்கும் பொழுது தன் உடலை நீத்து மரணமடைந்தது. இவ்வண்ணம் மான் பிறவியை துறந்த பரத முனிவர் மறுஜென்மத்தில் ஆங்கிரச கோத்திரத்தைச் சேர்ந்த தவச்சீலமுடைய ஒரு அந்தணருக்கு மகனாக பிறந்தார். அந்த அந்தணருக்கு முதல் மனைவியிடம் 9 பிள்ளைகளும் இரண்டாவது மனைவியிடம் ஆணும் பெண்ணுமாக 2 குழந்தைகள் பிறந்தன. அந்த இரட்டையில் ஆண் பிள்ளை முற்பிறவியில் மான் உருவை நீத்த பரத முனிவர். பூர்வ ஜென்ம விவரங்களை அறிந்திருந்த பரதன் முன்பு போல் பற்று வைத்து நழுவிவிடக் கூடாது என்ற முடிவுடன் பற்றில்லாமல் வைராக்கியம் மிக்கவராய் பிறர் தன்னை பித்தன் என்று நினைக்கும் வண்ணம் மதியில்லாதவன் போல் வாழ்ந்து வந்தார். உரிய பருவத்தில் பெற்றோர்கள் அவனுக்கு உபநயனம் செய்து வித்யாபியாசமும் செய்து வைத்தனர். புத்திர மாஞ்சையுடன் எல்லாவற்றையும் செய்து வைத்தாலும் அவன் எதையும் கிரகித்து கொள்ளாது அறிவியலி போல் இருந்ததால் எவ்வளவு முயன்றும் அவனை திருத்த முடியாமல் போக அதே கவலை மிகுதியினால் அவனது தந்தை மரணத்தை அடைந்தார். அவருடைய இளைய மனைவியும் பரதனை மூத்தவளிடம் ஒப்படைத்துவிட்டு உடன்கட்டை ஏறி உயிர் துறந்தாள். மாற்றாந்தாயின் பிள்ளைகள் பரதனை மூடன் என்று ஒதுக்கி அலட்சியமாகவே நடத்தினார்கள். அதை பொருட்படுத்தாமல் அவன் ஊரில் அவரவர் ஏவிய வேலைகளை செய்து கொண்டு கூலியாகவோ அல்லது பிச்சையாகவோ கிடைக்கும் உணவை உண்டு வந்தான். உணவு ருச்சியுள்ளதா, ருச்சி இல்லாமல் கெட்டு போனதா, போதுமா போதாதா என்று எந்த நினைப்பும் இல்லாமல் கிடைத்ததை உண்டு வயிறு வளர்த்தான். வெயிலோ குளிரோ மழையோ புயலோ எதையும் பொருட்டாக கொள்ளாது வெறும் தரையில் உறங்குவான். கண்டவர்கள் ஏளனம் செய்யும்படியாக கந்தலை உடுத்தி அழுக்கடைந்த பூணலுடன் திரிவான். அவனது சகோதரர்களும் எவ்வித பரிவுமின்றி அவனை வேலை வாங்கி எஞ்சிய அன்னத்தை இடுவார்கள். அவன் உணர்ச்சியை மொத்தமாக வென்றவனாய் ஒரு ஜடம் போலவே வாழ்ந்து வந்தான். ஒரு சமயம் காட்டு மிராண்டிகளான திருடர்களின் தலைவனாக இருந்தவன் தனக்கு மகப்பேறு வேண்டி காளிதேவிக்கு நரபலி கொடுக்க பிடித்து வைத்திருந்த மனிதன் தெய்வாதீனமாக தப்பி ஓடிவிட்டான். அந்த நள்ளிரவு நேரத்தில் அவனை தேடி அலைந்த திருடர் தலைவனது பணியாட்கள் அங்கு காவலுக்காக அமர்ந்திருந்த பரதரை கண்டனர். கட்டுமஸ்தான தேக பலம் மிகுந்து அனைத்து லட்சணங்களும் பொருந்தி இருந்த அவரை கண்டு தமது தலைவர் விருப்பம் அவசியம் நிறைவேறும் என்று மகிழ்ச்சி அடைந்தவர்களாய் அந்த காளி கோவிலுக்கு அழைத்து சென்றனர். பிறகு அந்த திருடர்கள் நரபலியாக வழங்கப் போகும் பரதருக்கு தாங்கள் வழிமுறைப்படி அபிஷேகம் செய்து புத்தாடை உடுத்தி சந்தனம் பூசி பூமாலைகள் ஆபரணங்கள் நெற்றியில் குங்குமம் என்று அலங்கரித்து அறுசுவை உணவை வயிறு புடைக்க அளித்தனர். சாப்பிட்டவுடன் தூப தீபம் எல்லாம் காட்டி பாடி ஆடி துதித்து வேரி மிருதங்கம் முதலிய வாத்திய கோஷங்களுடன் பரதரை காளிதேவியின் முன் தலைகுனிந்த நிலையில் உட்கார வைத்தனர். அவன் இரத்தத்தை கொண்டு காளியை திருப்தி செய்ய வேண்டும் என்றெண்ணி திருடர் தலைவன் கூறிய வாளை கையில் ஏந்தினான். பரதன் அந்த சமயத்திலும் எவ்விதமான உணர்ச்சியும் அற்றவராய் கிளேசமற்று இருந்தார். என்னே அவரது இந்திரிய நிகிரகம்! பிரம்மனிஷ்டராகிய ஜடபரதருடைய பிரம்ம தேஜஸ் அந்த காளியையே பொசுக்கி விடும் போன்று இருந்தது. அதை கண்டு பொறுக்க முடியாமல் காளி அதீத சினம் கொண்டவளாய் திருடர் தலைவன் கையில் இருந்த வாளை பிடுங்கி ஆவேசத்துடன் அங்கு கூடியிருந்த திருடர்களின் தலைகளை சீவி இரத்தத்தை பருகி அட்டகாசமாக சிரித்துக்கொண்டு அத்தலைகளை பந்தாடினாள். அவ்விடத்தையே ஒரு கலக்கு கலக்கி விட்டாள். ஆனால் அங்கிருந்த ஜடபரதரோ எதுவுமே நடக்காதது போல ஜடமாக வெற்று பார்வை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். ஆக மகான் ஒருவருக்கு கேடு நினைத்தால் அக்கேடு நினைத்தவரையே பாதிக்கும் என்பதை கண்கூடாக தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. அடியேன் வசந்தா ஸ்ரீனிவாசன்.